الحمد لله نحمده ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحل على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يسر على معسر يسر الله عليه في الدنيا والاخره او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடுமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறே இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மையான மார்க்கமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட தூய ஒரு மார்க்கமாக அமைத்திருக்கும் அதே நேரம் இஸ்லாத்துடைய வாழ்க்கை முறைகளை நபிமார்கள் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சஹாபாக்கள் மூலமாக தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு பின்னால் உலகத்தில் வாழ்ந்த மக்கள் மூலமாக ஒரு வரலாற்று பதிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்று சொல்கின்ற பொழுது வெறும் இபாதத்துகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் அல்ல. அதே போன்று இபாதத்துகளை விட்டு ஒதுங்கி ஏனைய விடயங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமும் அல்ல. இரண்டும் இணைந்ததாக, அஹ்லாக் இபாதத் இரண்டும் இணைந்த ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் மிக பண்பாடு குணம் பாராளத்தன்மை பரோபகாரம் பிறருடைய மரியாதையை மதித்து பிறருடைய கௌரவத்தை கொடுத்து நடப்பதிலே மிகவும் கரிசனை செலுத்துகிறது. கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய தினத்தில் வருகின்ற ஒரு ஹதீஸ் தான் குளித்து சுத்தமாகி அழகான ஆடையணிந்து மனம் பூசி நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து ஹதீபுக்கு பக்கத்தில் இமாமுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து காது கொடுத்து அந்த குத்துபாவை செவிமடுத்து கேட்கின்றவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்தஸ்துகள் கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும் என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னே நெருங்கி வந்து இடங்களை நிறைத்து அமருவது இபாதத். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, இடங்களை நிறைத்து உட்கார சொன்ன அதே இஸ்லாம் முன்னால் இருக்கின்ற சப்புகளில் இருக்கின்ற இடைவெளியை நிறைக்க சொல்லி வற்புறுத்திய இஸ்லாம் அந்த முன்னால் இருக்கின்ற இடத்தை நோக்கி வருகின்றவருடைய ஒழுக்கத்தையும் சொல்லாமல் விடவில்லை. அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், முன்னால் இருக்கின்ற இடத்தை நிரப்ப வருபவர்கள் பிறருடைய பிடரிகளை தாண்டி அவர்களுக்கு நோவினை கொடுத்து சென்று அங்கு உட்கார வேண்டும். சொல்ல வருகின்ற விடயம், முன்னால் வருவது இபாதத், நெருங்கி இருப்பது இபாதத், வருகின்ற விதத்திலே பண்பாடு போதிக்கப்படுகிறது. மற்றவருடைய உடம்புக்கு வருத்தம் இல்லாமல் இடைவெளிகளை நெறித்துக் கொள்ளுங்கள் என்பது இபாதத்துக்குள் அஹ்லாக் இணைகிறது என்பதற்கு சிறந்த உதாரணங்களில் ஒரு உதாரணம். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்று சொல்கின்ற மார்க்கம் அது இரண்டையும் இணைத்துத்தான் போதிக்கிறது. இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது, முசல்லாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நிற்க தயாராக இருக்கின்றார்கள், இக்காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து தக்பீர் தான் கட்ட வேண்டும், சொல்ல வேண்டும், தொழுகை ஆரம்பிக்க வேண்டும். இக்காமத்துக்கும் தக்பீருக்கும் இடையிலே நபியவர்களுடைய காதுக்குள் ஒருவர் ரகசியம் பேசுகிறார். இமாம் முசல்லாவுக்கு செல்ல அந்த சென்ற நேரத்தில் தொழுகை தலையாய கடமை, சிறந்த இபாதத், இக்காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது. ரகசியம் பேசியவருடைய பேச்சை கேட்டுவிட்டு நபி அவர்கள் உடனே சொன்னார்கள், தொழுகை சற்று தாமதித்து நடக்கும், மிக முக்கியமான ஒரு வேலை எனக்கு குறுக்கிட்டிருக்கிறது, நான் அதை முடித்துவிட்டு வருவேன், எதிர்பாருங்கள் என்று தொழுகையாளிகளிடம் சொல்லிவிட்டு நபியவர்கள் சென்றார்கள் ஒரு முக்கியமான வேலைக்கு. அது என்ன வேலை? சொன்ன மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் இந்த மஹல்லாவில் இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, சண்டை, சச்சரவு, இவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு நீங்கள் வர வேண்டும். இபாதத் அங்கு மக்களுக்கிடையிலே பண்பாடு குறையும் பொழுது, முருகல் ஏற்படும் பொழுது, இக்காம சொல்லப்பட்ட தொழுகையை சற்று தாமதித்து சொல்வோம், அங்கு பண்பாட்டை படித்துக் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று ஒற்றுமைப்படுத்த சென்றதுதான் நமது இஸ்லாம். எனவே இரண்டும் இணைந்ததுதான் இஸ்லாமிய மார்க்கம். உம்ராவிலே, ஹஜ்ஜிலே, தவாபிலே, ஹஜரல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு கல் என்று சொல்லக்கூடிய அந்த கருங்கல், அது வெண்மையாக இருந்து கருப்பாக மாறிய கல், கண்ணியமானவர்கள், அதை முத்தமிடுவது ஒரு சுன்னத், அதை முத்தமிடுவது ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை செய்கின்ற பொழுது மற்றவர்களை நோகடித்து, மற்றவர்களை தள்ளி உதறி உதைத்து, மற்றவர்களை அங்கிருந்து விரட்டி கொண்டு போய் ஹராத்தை செய்துவிட்டு சுன்னத்தின் பக்கம் செல்வது தடுக்கப்பட்ட விடயம். இது ஒவ்வொரு இபாதத்தோடும் அஹ்லாக், குணம், தாராளத்தன்மை, விட்டு கொடுப்பு, பணிவு நமக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இஸ்லாம் இரண்டையும் இணைத்த ஒரு மார்க்கம் என்பதை இஸ்லாம் என்ற பெயருக்குள் நாம் விளங்க முடியும். இஸ்லாம் என்ற பெயரில் பல கருத்துகள் இருக்கிறது. இபாதத்துக்கு சார்பான கருத்தும் இருக்கிறது, அஹ்லாக்குக்கு சார்பான கருத்தும் இருக்கிறது. இபாதத்துக்கு சார்பான கருத்து என்ன தெரியுமா? கட்டுப்படுதல், அடிபணிதல், அல்லாவுக்கு முழுமையாக தன்னை சரணடைய வைத்தல், இது ஒரு கருத்து. இன்னும் ஒன்று, அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரே இஸ்லாம் இரண்டு கருத்துக்களை உள்ளடக்கிய பெயரை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இஸ்லாம் மார்க்கம் இரண்டு விதமாக அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், அல்லாவுக்கு ரசூலை பின்பற்றுதல், இது இபாதத் சம்பந்தப்பட்ட பெயர், இது வணக்கம் சம்பந்தப்பட்ட பெயர். அதே இஸ்லாத்துக்கு இஸ்லாம் உடையவனுடைய கருத்து என்ன? முஸ்லிம் என்றால் யார்? அவருடைய சொல்லால் செயலால் பிறருக்கு தொந்தரவு செய்யாதவர். எனவே இஸ்லாம் என்ற பெயரும் இபாதத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது, பண்பாட்டையும் உள்ளடக்கிய ஒரு இணைப்பு பெயராகத்தான் இருக்கிறது. பிரிக்க முடியாத நகமும் சதையும் போன்றதுதான் இந்த இரண்டு கருத்துக்கள். எனவே ஒரு முஸ்லிம் இபாதத்தில் கொடி கட்டி பறந்து அஹ்லாக்கை இழக்க மாட்டான், அஹ்லாக்கிலே கொடி கட்டி பறந்து இபாதத்தை இழக்க மாட்டான். ஒரு நாணயத்தின் இரண்டு பகுதிகள் போன்றுதான் இபாதத்தும் அஹ்லாக்கும் என்பதை போதித்த ஒரு உண்மையான ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். எனவே கண்ணியமானவர்களே, இதைத்தான் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கையாள வேண்டும். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் இரண்டையும் இணைத்தார்கள். இரண்டில் ஒன்றை மாத்திரம் அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. இரண்டும் இணைந்தால்தான், இரண்டு பகுதிகளும் சீராக இருந்தால்தான் ஒரு ரூபாய்க்கு ஒரு தொப்பியை வாங்க முடியும். ஒரு ரூபாயில் ஒரு பக்கம் நாணயம் சரியாக இருந்து மறுபக்கம் அது பிளாங்காக, வெறுமையாக, அது மொட்டையாக, அல்லது அப்படியே ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருந்தால் அதை இரும்பு கடைக்கு கொடுத்து நிறுத்துதான் அதை விற்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டும் இணைவது மிக முக்கியமான ஒரு கட்டாயம், அதுதான் உண்மை. எனவே இஸ்லாம் எந்த அளவு மனித நேயத்துக்கு, குணத்துக்கு, அஹ்லாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக நோக்கும் ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். ரமலான் எதிர்பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலானிலும் கூட, ரமலானில் கூட லைலத்துல் கத்ரை அடைவதற்கு எவ்வளவு ஆசை, எவ்வளவு ஒரு பிரயத்தனம், எவ்வளவு ஒரு தேட்டம். 27ஆம் இரவு என்பது ஹதீஸின் உறுதியான தெளிவான குறிப்பிடப்பட்ட ஒரு நாள் அல்ல. பெரும்பான்மையான இமாம்கள், மேதைகள் அனுபவ ரீதியாக ஒரு கருத்தை முன்வைத்தார்களே தவிர அது ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் என்றுதான் நபியர்களுடைய பொதுவான அது பொதுப்படையாக விடப்பட்டிருக்கிறது. ஆனால் 21, 23, 25, 27, 29 வரலாம். கண்ணியமானவர்களே, சொல்ல வருவது லைலத்துல் கத்ரை பற்றி அல்ல, அதை பற்றி பேசப்படுவதற்கு இன்னும் கால நேரம் இருக்கிறது, பேசப்படும். லைலத்துல் கத்ர் இன்றைய தினத்தில் தான், இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று குறிப்பிடுவதற்கு கண்ணியமானவர்களே, நபி அவர்களுக்கு செய்தி வந்த சமயத்திலே நபி அவர்கள், கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டு பேருடைய சண்டை தான் லைலத்துல் கத்ருடைய குறித்த தினத்தை மறக்கடிக்கப்பட்டது. அஹ்லாக் குறைபாடுதான் லைலத்துல் கத்ரே நம்மிடமிருந்து அந்த டேட் குறிப்பிட்ட திகதி பறிபோன. எனவே அஹ்லாக்கில் மோசடி நடக்கின்ற பொழுது இபாதத் அழியும் என்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக அதை கொள்ளலாம். எனவே பண்பாடுதான் நமது அஹ்லாக்கை பாலாக்கும், அது மோசமாக இருந்தால். ரமலானுக்கு தயாராகிறோம், இப்பிருந்தே தயாராக வேண்டும். ரமலான் வந்து 27ஆம் இரவு சௌபா சபையில் உட்கார்ந்து முழு பாவத்தையும் அப்படியே தண்ணீரில் கரைத்து அன்று பிறந்த பாலகன் போன்று மாறுவோம் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், கண்ணியமானவர்களே, உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தயவு செய்து, ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் விளையாடுகிறான். ஏன் தெரியுமா? 27ஆம் இரவு சௌபாவில் நீங்கள் உட்கார முன்னர் 27 நாளும் 26 தினங்களும் நான் படித்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று தெரியாது. லைலத்துல் கத்ர் அன்று இரவு விழித்து இபாதத் செய்யலாம், பல பேருக்கு மன்னிக்கப்படும், ஒரு சிலருக்கு மன்னிக்கப்படாது. அதில் ஒருவர் தான் பண்பாடில் மோசமானவர், அவர் இரத்த கண்ணீர் வடித்து தௌபா செய்யலாம், ஆனால் அவருக்கு மன்னிப்பு கிடையாத பட்டியலிலே ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் பெயரை போட்டு நபியிடம் கொடுத்து விட்டார்கள். இப்படியானவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. பிறருடன் குரோதம், வஞ்சகம் பண்பாட்டில் செயலானவர், அஹ்லாக்கில் செயலானவருக்கு லைலத்துல் கத்ர் அன்றும் மன்னிப்பு கிடையாது. உறுதியான முடிவு. அது இரத்த கண்ணீர் அல்ல கண் கரைந்தாலும் பண்பாடில் அஹ்லாக்கில் மோசமானவன், மற்றவரோடு குரோதம் உள்ளவர், வஞ்சகம் உள்ளவர், மற்றவரை ஒதுக்கி நடப்பவர், மற்றவருடைய மனதை உடைப்பவர், மற்றவரை வெறுப்போடு பார்ப்பவர், இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று லிஸ்ட் போடப்பட்டு விட்டது. அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழிக்க முடியாது. நமது இரத்த கண்ணீரும் இங்கு நமது அஹ்லாக்கை திருத்தாமல் அழிக்காது. எனவே பண்பாட்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய முஸ்லிம் தான் உண்மையான முஸ்லிம். ரமலானில் பாருங்கள், ஒரே ஹதீஸிலே நபியவர்களை பற்றி வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸிலே இரண்டும் கூறப்படுகிறது. ஒரே ஹதீஸ், நபியவர்கள் நோன்பில் 2 தடவைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு குர்ஆனுடைய ஓதுவார்கள், கேட்பார்கள். இவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள், நபியவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸின் தொடர்ச்சியில், கண்ணியமானவர்களே, அது சார்ந்த தொடர்ச்சியில் வருவதுதான், நபியவர்கள் நோன்பில் கொடையாளியாக இருப்பார்கள். எந்த அளவு கொடையாளி தெரியுமா? வீசும் காற்று போன்று, வீசும் காற்று. காற்று என்ற உதாரணம் ஏன் வந்திருக்கிறது? காற்று நுழையாத இடம் கிடையாது. நபியருடைய பரோபகாரமும் கொடைத்தன்மையும், நபியுடைய அந்த விசால மனப்பான்மையும், செலவழிக்கின்ற அந்த செலவீனங்களும் எல்லோரையும் சென்றடையும். மிக ஒரு பலகீனமான எண்ணம் இருக்கிறது கண்ணியமானவர்களே. நம்மிடம் ரமலான் வந்து வருகிறது, மாஷா அல்லாஹ் எங்களுடைய வீடுகள் நிறையும், எங்களுடைய என்ன உணவுப் பொருட்கள் சேகரமாகும், நமக்கு துனியாவுடைய உதவிகள் எல்லாம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கின்ற கீழ்கையாகத்தான் நாம் இருப்பது நமது வலிமை. ஆனால் நான் பேச இருக்கின்ற விடயங்கள் கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய நபியவர்களுடைய சாராள தன்மைகள், பரோபகாரங்கள். நபியவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் பணக்காரர்கள் அல்ல, எல்லோரும் பெரிய தனவந்தர்கள் அல்ல, எந்த அளவு கஷ்டத்தில் இருந்தும் கூட உயர்ந்த கையாக இருப்பதுதான் எனக்கு விருப்பம் என்ற கொடுக்கும் கரமாக இருந்தார்கள் என்பதைத்தான் நான் மிக முக்கியத்துவப்படுத்தி உங்களோடு பேசியிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இன்று முஸ்லிம்கள் என்றால் கண்ணியமானவர்களே யார் என்று உலகத்துக்கு நாம் மிக பண்பாடு ரீதியாக காட்ட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். சில இடங்களிலே அது உணரப்படுகிறது, சில இடங்களிலே அது மறைக்கப்படுகிறது. நபியவர்களும் சஹாபாக்களும் முஸ்லிம் என்றால் யார் என்று மஸ்ஜிதுக்குள் மக்களை கூட்டிக் கொண்டு வந்து காட்டவில்லை, அங்கு வெளியில் தான் காட்டினார்கள், வீட்டில் பக்கத்து வீட்டில் காட்டினார்கள், வியாபாரத்தில் வியாபாரிகளோடு காட்டினார்கள், பிரயாணத்தில் பிரயாணிகளோடு காட்டினார்கள், யுத்த களத்திலும் அஹ்லாக்கை காட்டினார்கள் என்றால், எதிரிகளுக்கு கூட பண்பாட்டை கொடுத்தார்கள் என்றால், யுத்தம் நடக்கின்ற பொழுது வாளேந்தினார்கள், யுத்த நிறுத்தத்தின் பொழுது உபகாரத்தை ஏற்றினார்கள். ஒரு சம்பவம் கண்ணியமானவர்களே, எனக்கு உறுதியாக எந்த இடத்தில் வருகிறது சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சம்பவத்தை பார்த்த ஞாபகம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளோடு போரிடும் பொழுது, விரோதிகளோடு வாளேந்தி போரிடுகின்ற பொழுது யுத்தம் நடக்கும், சில நேரங்கள் ஓய்வு கொடுக்கப்படும், இடைவேளைகள் என்று நமது இடைவேளைகள் கொடுப்பது போன்று ஒரு பிரேக் கொடுப்பது போன்று யுத்தமும் சில இடைவேளைகள் கொடுத்து நிறுத்தப்படும். அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, எதிரிகளின் தலைவர் அல்லது எதிரிகளிலே ஒரு வீரனுக்கு அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக வாளேந்தியவன், கொல்றவன், எத்தனையோ பேருக்கு எதிராக இரத்தமோட்டியவன், அவனுக்கு கடும் காய்ச்சல், கடும் குளிரால் நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டு தன்னுடைய போர்வையை கொடுத்து போர்த்திக்கொள் என்று கொடுத்த சம்பவம் நமது மூதாதையர்களுக்கு இருக்கிறது. எனவே யுத்த களத்தில் கூட பிறருடைய கூதலுக்கு போர்வை கொடுத்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம். எனவே கண்ணியமானவர்களே, அஹ்லாக் யுத்த களத்திலும் காட்டப்பட வேண்டும். எனவே இந்த காலகட்டம் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, குறிப்பாக நமது நாட்டில் எவ்வளவுதான் உபகாரம் செய்தாலும் சில விசமிகள், சில கடினத்தன்மை உள்ளவர்கள், சில வெறுப்புணர்ச்சி உள்ளவர்கள், தாழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் இஸ்லாத்தை பற்றி இருட்டான பகுதியை, கருப்பான பகுதியை தான் மக்களுக்கு காட்ட நினைக்கின்ற சமயத்தில் நாம் நமது வெள்ளையான பகுதியை, நல்ல பகுதியை காட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அதற்குத்தான் கண்ணியமானவர்களே, ரமலான் ஒரு நல்ல சந்தர்ப்பம், இபாதத்துக்குரிய சந்தர்ப்பம், பண்பாட்டுக்குரிய சந்தர்ப்பம், செலவழிப்பதற்குரிய சந்தர்ப்பம், நமது ஒழுக்கத்தை பண்பாட்டை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு இப்பிருந்தே நாம் தயாராக வேண்டும். ஷாபானில் இருக்கிறோம், அடுத்த ரமலான். கண்ணியமானவர்களே, முக்கியமாக சொல்ல வருவது நமது மனதை விசால மனப்பான்மையோடு விசாலப்படுத்திக் கொள்வது. நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மக்களை பணத்தை, பொருளாதாரத்தை மாத்திரம் காட்டி மக்களை கவர முடியாது. இன்னக்கும் உங்களை பணத்தால் மாத்திரம் மக்களை கவர முடியாது, உங்களுடைய பண்பாட்டால் குணத்தால் தான் மக்களை நீங்கள் கவர முடியும், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்க முடியும், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் தூண்ட முடியும் என்பதை ஹதீஸிலே நபியவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லிம் என்பவன் தான் மாத்திரம் வாழ்பவன் அல்ல. முஸ்லிம் என்பவன் தன்னுடைய பசியை மாத்திரம் பார்ப்பவன் அல்ல. முஸ்லிம் என்பவன் தன்னுடைய தாகத்தை மாத்திரம் பார்ப்பவன் அல்ல. முஸ்லிம் என்பவன் தான் மாத்திரம் உடுப்பவன் அல்ல. முஸ்லிம் என்பவன் தான் மாத்திரம் சம்பாதிப்பவன் அல்ல.
மற்றவர்களுடைய நிலைமைகளை அனுசரித்து நடப்பவன் தான் முஸ்லிம் என்பதை இஸ்லாத்துடைய வரலாறுகளும் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களே, சிறிய சிறிய இடங்களிலிருந்து பண்பாடு ஆரம்பிக்கிறது. உதாரணம், ஒரு முஸ்லிம் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கின்ற பொழுது தான் வயிறு புடைக்க உண்ண மாட்டான். வயிறு புடைக்க தான் உன்று வெலன் கறியை குளிர்சாதன பெட்டியிலே வைத்து நாளைக்கு சூடாக்கி தின்னலாம் என்ற பாணியில் வாழ மாட்டான். கண்ணியமானவர்களே, கூடுதலாக சமைத்தோம், நாளைக்கும் சேர்த்து சமைத்தோம், வைப்பது வேறு விடயம். ஆனால் ஒரு நேர உணவிலே ஆணத்தை கறியை கொஞ்சம் கூடுதலாக சமையுங்கள், பக்கத்து வீட்டுக்கும் கொஞ்சம் பகிருங்கள் என்பது ஒரு முஸ்லிமுக்குரிய வழிகாட்டல். கண்ணியமானவர்களே, அலிரல் இல்லாதவர்களுடைய ஒரு பிரபல்யமான ஒரு பண்பாடு பதியப்பட்டிருக்கிறது. எவ்வளவு உணவு இருந்தாலும், அவர்களுக்கு போதாது என்ற அளவுக்கு குறைவாக உணவு இருந்தாலும், இன்னும் ஒரு விருந்தாளியை சேர்க்காமல் சாப்பிட மாட்டார்களாம். தனக்கு மாத்திரம் போதாது என்ற அளவுக்கு உணவு இருந்தாலும், இன்னும் ஒரு விருந்தாளியை இணைத்துக் கொண்டுதான் சாப்பிடுவார்களாம் என்பது அலிலல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த ஒரு பண்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நபி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், ஒருவருக்குரிய சாப்பாடு, உங்களுடைய பார்வையில் ஒருவருக்குரிய சாப்பாடு, அல்லாஹ்வின் பார்வையில் அது இரண்டு பேருக்கு போதுமானது. இதுதான் பரக்கத். ஒருவருக்கு ஐந்து பேருடைய சாப்பாடு கிடைப்பதல்ல பரக்கத், ஒருவருடைய சாப்பாட்டை இரண்டு பேர் சாப்பிடுவதுதான் பரக்கத். இந்த அளவுக்கு சிறிய சிறிய சட்டங்களில் கூட தாராள தன்மை காட்டப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அளவு முன்னோர்கள், நபியவர்கள், சஹாபாக்கள் மற்றவர்களை வாழ வைக்க போராடி இருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். யுத்த காலத்தில் இன்னும் ஒரு சிறந்த உதாரணம், கண்ணியமானவர்களே, மூன்று பேர் குற்றுயிராக இருக்கிறார்கள், சக்கராத்தானில் இருக்கிறார்கள், வெட்டப்பட்டிருக்கிறார்கள், இரத்தம் படுகிறது. எவ்வளவு வருத்தமான நேரம் கண்ணியமானவர்களே. அடுத்த நிமிடம், அடுத்த செகண்ட் உயிர் போகின்ற நேரம். தாராள தன்மை உள்ளவருக்கு இடம் சந்தர்ப்பம் அவருடைய தன்மையை போக்காது. அவர் தாராள தன்மை உள்ளவர் தான், அவர் விசால மனப்பான்மை உள்ளவர் தான் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஹாரிஸ் ரலியல்லாஹுவர்கள், அய்யாஷ் ரலியல்லாஹுவர்கள், ஐக்ரிமா ரலியல்லாஹுவர்கள். மூன்று சஹாபாக்களும் யர்முக் யுத்தத்திலே குற்றுயிராக இருக்கிறார்கள், வெட்டப்பட்டு. கண்ணியமானவர்களே, ஹாரிஸ் அல்லது அயாஷ் என்பவர் ஹாரிஸ் பெரும்பாலும் தண்ணீர் கேட்டார். சம்பவத்தை சம்பவமாக பார்க்காமல், இப்படி ஒரு கட்டம் எனக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும், சாதாரண ஒரு பசி தாகத்தை கூட நாம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காத பொழுது பசி தாகம், அதே நேரம் உடம்புக்கு வருத்தம், இரத்தம் ஓடுகிறது, இரத்தம் பாய்ச்ச வேண்டிய கட்டம், சேலையின் பாய்ச்ச வேண்டிய கட்டம், ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்ற கட்டம், அப்படியான ஒரு கட்டத்திலே தண்ணீர் கேட்டார். அவருடைய சிறிய தந்தையின் மகன் தண்ணீர் கோப்பையோடு வருகிறார். வந்து பக்கத்திலே தண்ணீர் கோப்பையை நீட்டுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற அய்யாஷ் ரலியல்லாஹுவர்கள் அல்லது அய்யாஷ் ரலியல்லாஹுவர்கள் எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்று சத்தம் போடுகிறார்கள். இவருக்கும் சக்கராத் ஹால், அவருக்கும் சக்கராத் ஹால். இவர் சொல்கிறார், கண்ணியமானவர்களே, அவருக்கு கொடுங்க. எப்படியான நேரம், சக்கராத்துடைய வெட்டப்பட்ட சக்கராத், கொல்லப்படுகின்ற, சகிதாக்கப்படுகின்ற கட்டத்தில் உள்ள சக்கராத். ஆனால் நமது சக்கராத் கண்ணியமானவர்களே, இந்த அளவு வருத்தத்தோடு இருந்தால் கூட நாம் ஒருவரை நியாயம் சொல்லலாம். ஆனால் நமது சக்கராத்தை விடுவோம், சாதாரணமான வாழ்க்கையில், இந்த நோய் இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையில் கூட மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மனசு இல்லாவிட்டால் எப்படி முஸ்லிம் என்று சொல்ல முடியும்? அய்யாஷ் ரலியல்லாஹுவிடம் கோப்பை போகிறது. பக்கத்திலிருந்து இக்ரிமா ரலியல்லாஹுவர்கள், எனக்கு தண்ணீர் தாருங்கள். மூன்றாவது நபர், இரண்டாவது நபர் சொல்கிறார், அவருக்கு தண்ணீர் கொடுங்கள். மூன்றாவது நபருக்கு தண்ணீர் செல்கிறது. இக்ரிமா ரலியல்லாஹுவர்களிடம் போகின்ற பொழுது, சமீபிக்கின்ற பொழுது அவர் உயிர் பெறுகிறார், ஷஹீதாகிறார். இரண்டாவது நபரிடம் தண்ணீர் கோப்பையோடு ஓடி வருகிறார், இரண்டாவது நபரும் ஷஹீதாகிறார், தண்ணீர் குடிக்கவில்லை. முதலாவது தண்ணீர் கேட்ட தன்னுடைய உறவினரிடம் தண்ணீர் கோப்பையோடு ஓடி வருகிறார், அந்த கோப்பை கையில் எடுக்க முன்னர் அவரும் ஷஹீதாகிறார். மூன்று பேரும் ஒருமிட தண்ணீர் குடிக்காமல் உயிர் நீத்தார்கள். எதற்காக? மற்றவனுடைய தாகத்துக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம். நம்மிடம் எப்படி கஞ்சத்தனம் இருக்க முடியும்? நம்மிடம் எப்படி கருமித்தனம் இருக்க முடியும்? நம்மிடம் எப்படி மனஹவா இருக்க முடியும்? எனக்குத்தான், எனக்கு மாத்திரம்தான், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு மாத்திரம், என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம், எனக்கு மாத்திரம்தான் வியாபாரம் நடக்க வேண்டும், என்னிடம் மாத்திரம்தான் கஸ்டமர்கள் வர வேண்டும், எனக்கு மாத்திரம்தான் ஹயர் கிடைக்க வேண்டும் என்ற பிரேத்தனம் நம்மிடம் இருந்தால், முஸ்லிம் என்ற பெயரை நாம் இன்னும் வாங்கவில்லை. ஹஜ்ஜு செய்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், தொழலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையான முஸ்லிம் என்ற பெயர் இன்னும் கிடைக்கவில்லை. முஸ்லிம் என்ற பெயரை அல்லாஹ்விடம் எடுக்க முன்னால் மக்களிடத்திலே ஹாஜி பட்டம் வாங்கிவிட்டோம். எனவே கண்ணியமானவர்களே, பண்பாடுதான் இஸ்லாம், பரோபகாரம் தான் இஸ்லாம், விட்டு கொடுப்பு தான் இஸ்லாம், மற்றவர்களுடைய தேவையை முற்படுத்துவதுதான் இஸ்லாம் என்பதற்கு ஏராளமான வரலாறுகளை நமது முன்னோர்கள் படைத்திருக்கிறார்கள், சாதனையாக படைத்திருக்கிறார்கள், அழிக்க முடியாத சாதனைகள். தனக்கும் பசி, குழந்தைகளுக்கும் பசி, பிள்ளைகளுக்கென்றிருந்த உணவை கூட விருந்தாக முன்வைத்த மூதாதையர்கள் நமது மூதாதையர்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு எல்லாமே கேள்விப்பட்ட நிகழ்வு தான். நாலேஜுக்காக, ஒரு ஒரு தகவலுக்காக, ஒரு அறிவுக்காக, கட்டுரை எழுதுவதற்காக, போட்டி பேச்சு போட்டியிலே முதல் பரிசை வாங்குவதற்காக, ஏ எடுப்பதற்காக, பி எடுப்பதற்காக, டிகிரி வாங்குவதற்காக வரலாற்றை படிக்கிறோம், இஸ்லாமிய நாகரிகம் என்று படிக்கிறோம், இஸ்லாமிய வரலாறு என்று படிக்கிறோம், இஸ்லாமிய அரசியல் என்று படிக்கிறோம், இஸ்லாத்தின் பார்வையில் வறுமை ஒழிப்பு திட்டம் என்று கட்டுரை எழுதுகிறோம். எத்தனை பேருடைய வறுமையை ஒழித்தோம்? கட்டுரை எழுதி பரிசு வாங்குவதனால் சுவர்க்கத்தில் அந்தஸ்து கிடையாது. ஏ லெவலிலே இஸ்லாத்திலே ஏ எடுப்பதால் கபரிலே சுவர்க்க பூங்காவாகாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே டிகிரி செய்து கலாநிதி பட்டம் வாங்குவதால் சுவர்க்கத்தில் மாளிகை கிடைக்காது. சர்டிபிகேட்டுக்கு, உலகத்துடைய சர்டிபிகேட்டுகளுக்கு அங்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களே அடைகின்ற சான்றிதழுக்குத்தான் கபர் சொர்க்க பூங்காவா மாறும். சக்கராச்சாலையில இலகுவாக ரூபபோகம் சுராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த சுராத்தை, அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கிடக்கலாம், அந்த அரசுக்கு கீழே நிழல் பெறலாம். எனவே கண்ணியமானவர்களே, கட்டுரைகளிலும் பட்டம் வாங்குவதற்கும் பரிசு வாங்குவதற்கும் இஸ்லாத்தை ஆய்வு செய்தது போதும். வாழ்ந்து காட்டுவோம். பிராக்டிக்கலாக நான் இந்த கட்டுரையை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறேன். நான் எடுத்த டிகிரியை அல்லாவிடத்தில் அதைவிட பெரிய டிகிரியை எடுப்பேன் என்று முன்வாருவோம். அதுதான் இஸ்லாம். அபுத்தர்தான் நபியுடைய சபையில் இருக்கிறார்கள். விருந்தாளி ஒருவர் வந்தார், ஒரு பிரயாணி. இங்கே உறவுகள் கிடையாது, சொந்தம் கிடையாது, ஒரு ஏழை, ஒரு வழிபோக்கர். மஜில் சபையிலே கேட்டார்கள், விருந்தாளி ஒருவர் இருக்கிறார், விருந்து கொடுப்பதற்கு யார் தயார்? பொதுவாக நபி அவர்களுடைய பண்பு, தன்னுடைய வீட்டில் கொடுப்பதற்கு வசதி இருந்தால் தான் தான் கூட்டிக் கொண்டு போவார்கள். தன்னுடைய வீட்டிலும் இல்லாவிட்டால் தான் மற்றவர்களிடத்தில் கேட்பார்கள், யாருக்கு இந்த நபருக்கு விருந்தளிக்க முடியும்? ஏனென்றால் பல விருந்தாளிகள் வருகின்ற பொழுது சஹாபாக்கள் 5 பேரை 10 பேரை கூட்டிக் கொண்டு போவார்கள். நபியவர்கள் 20 பேரை கூட்டிக் கொண்டு விருந்து கொடுப்பார்கள் என்பது வரலாற்றில் இருக்கிறது. சஹாபாக்கள் கூட்டிக் கொண்டு போகின்ற விருந்தாளிகளுடைய எண்ணிக்கையை விட 2 மடங்கு 3 மடங்கு நபியவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரம்பரை தான் நாம், அந்த பரம்பரை வந்தவர்கள். எனவே கண்ணிமன் அபுத்தர் என்ன சொன்னார்கள், நான் தயார், நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். இரவு சாப்பாடு தன்னுடைய நிலைமை தனக்கு தெரியும். மனைவியிடம் கேட்டார்கள், விருந்தாளி சாதாரண விருந்தாளி அல்ல, நபியவர்கள் அனுப்பிய விருந்தாளி. வீட்டில் என்ன இருக்கிறது? மனைவியிடம் என்ன கொடுக்க முடியும்? மனைவி சொல்கிறார், உம்முத்தர் தன்னுடைய வீட்டிலே எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு துண்டு ரொட்டியும் கிடையாது, பிள்ளைகளுக்கென்று தயாரித்த உணவு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு இன்று இரவு சாப்பாடு கொடுக்க வேண்டிய உணவு இருக்கிறது, தாராளமாக கொடுக்கலாம், நபி அவர்கள் அனுப்பிய விருந்தாளி சொன்னார்கள் மனைவியிடம், பிள்ளைகளை கொஞ்சம் இன்றிரவு சமாளித்து அவர்களை தூங்க போட்டு விடு, அவர்களை தூக்கத்துக்கு தயாராக்கி ஏதோ சொல்லி சமாளித்து அவர்களை உறங்க வைத்து விடு, அந்த உணவை கொண்டு வந்து விருந்தாளிக்கு வை, விருந்தாளிக்கு வைத்துவிட்டு லாம்பை அந்த விளக்கை சரி செய்வது போன்று அணைத்து விடு. ஏன் தெரியுமா? பிள்ளைகளுக்குரிய உணவுதான் இருக்கிறது, பிள்ளைகளுக்குரிய உணவுதான் சொற்பமாக இருக்கிறது என்று நினைத்து அந்த விருந்தாளி எமக்கு தேவை என்பதால் சாப்பிடாமல் போய்விடக் கூடாது, லாம்பை நூத்துவிடு, விளக்கை அணைத்துவிடு, முழு உணவுகளையும் நான் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுவது போன்று நடிக்கிறேன், அவர் முழு உணவை சாப்பிடட்டும் என்று விளக்கும் அணைக்கப்படுகிறது, சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்கிறார் விருந்தாளி. கண்ணியமானவர்களே, இரவு சாப்பாட்டை கொடுத்து விட்டு நபி அவர்களுடைய சபையிலே சுபவு தொழுகைக்காக வேண்டி சேருகின்றார்கள். சுபவுக்கு பின்னால் அபுத்தர்தா, நேற்று உங்களுடைய விருந்து பிரசாரம் எப்படி நடந்தது என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் தந்த விருந்தாளி கூட்டிக் கொண்டு போனேன், வீட்டில் குழந்தைகளுக்குரிய உணவுதான் இருந்தது, அந்த உணவை விருந்தாளிக்கு கொடுத்தோம். இப்படி மனைவியிடம் சொன்னேன், விளக்கை அணைத்தார், பிள்ளைகளை தூங்க போட்டார், விருந்தாளிக்கு பிள்ளைகளுடைய உணவை கொடுத்து விருந்து போட்டோம். இதுதான் விருந்து. கண்ணியமானவர்களே, ஏன் தெரியுமா? நபி அவர்கள் ஏன் கேட்டேன் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தை புகழ்ந்து குர்ஆன் ஆயத் இறங்கி இருக்கிறது. விருந்தாளிக்கு கொடுத்த குழந்தைகளுடைய உணவு குர்ஆன் ஆயத்தை இறக்கியது. கண்ணியமானவர்களே, தங்களுக்கு பட்டினி இருந்தும், தங்களுடைய குடும்பத்தில் வறுமை இருந்தும், தங்களுக்கு ஏழ்மை இருந்தும் மற்றவர்களுடைய பசியை போக்குகிறார்கள், மற்றவர்களுடைய தேவையை அடைக்கிறார்கள், மற்றவர்களை முற்படுத்துகிறார்கள். இவர்களை புகழ்ந்து இப்படியானவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தில் குர்ஆனாயத் இறங்கி இருக்கிறது. இந்த குர்ஆனாயத்தை உனக்கு சொல்வதற்குத்தான் விருந்தை பற்றி விசாரித்தேன் என்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நாம் எப்படி மற்ற மக்களுக்கு கொடுக்காமல் சேகரிக்க முடியும்? எப்படி சேமித்து சேமித்து அந்த வங்கியில் இத்தனை லட்சம், இந்த வங்கியில் இத்தனை லட்சம், என்னுடைய பொருளாதாரம் இத்தனை கோடி, எனக்கு இப்படி வீடு இருக்கிறது, அப்படி கடை இருக்கிறது, எனக்கு வெளிநாட்டிலும் வீடு கட்டலாம், கெஸ்ட் ஹவுஸ் வாங்கலாம் என்று எப்படி சகோதரர்களே ஆசையை வளர்க்கலாம்? இப்படிப்பட்ட சமூகத்தில் வந்த நாம் எப்படி பேராசை உள்ளவர்களாக இருக்கலாம்? கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய நிலைமை, நபியுடைய தாராளத்தன்மை பேசி முடிக்க முடியுமா? முடியாது. ஒரு தொகை பொருள் வருகிறது, மனைவியிடம் சொன்னார்கள், பங்கிடுங்கள், பார்சல் போட்டு கொடுங்கள், எல்லோருக்கும் பங்கிடுங்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், என்ன பேலன்ஸ், என்ன பேலன்ஸ் வைத்தீர்கள்? சொன்னார்கள், எங்களுக்குரிய பங்கு ஓரிரு பார்சல்கள் பேலன்ஸ், எங்களுக்குரிய பங்கை வைத்தேன், எல்லோருக்கும் போட்ட பங்கிலிருந்து எங்களுக்குரிய பங்கையும் எடுத்தேன். ஏன், கோடீஸ்வர குடும்பமா, லட்சாதிபதி குடும்பமா? இல்லை. ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பாடு, நபியுடைய குடும்பம், நபியுடைய நிலைமை, நபியவர்கள் அல்லாவுடன் தேர்ந்தெடுத்த வழி, அரசன் போன்று வாழலாமா? ரசூலன் மலிக்கா, அரசன் போன்ற ரசூலா வாழலாம், சாதாரணமாக வாழலாம், எது தேர்வு? சொன்னார்கள் நபியவர்கள், ஒரு நாள் பசியோடு இருந்து பொறுமை காப்பேன், மறுநாள் உன்னுடைய இருக்கை சாப்பிட்டு உனக்கு நன்றி செலுத்துவேன். இந்த வாழ்க்கையை தா அல்லாவிடம் கேட்டார்கள் கண்ணியமான நபியர்கள். நான் நாடி இருந்தால் அல்லாஹ் என்னிடம் கேட்டான், முழு ஹிஜாஸில் இருக்கின்ற உஹது மலை மாத்திரம் அல்ல, இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, இந்த அரபு நாட்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லா மலைகளையும் தங்கமாக மாற்றி தரவா என்று அல்லாஹ் கேட்டான். நான் அதை கேட்டுக் கொள்ளவில்லை. ஆம் என்று சொன்னால் அடுத்த கணம் முழு மலைகளும் தங்கமாக மாறியிருக்கும். அப்படிப்பட்ட தாம்பீக வாழ்க்கையை நான் விரும்பவில்லை, விரும்பி இருந்தால் அல்லாஹ் தந்திருப்பான். கண்ணியமானவர்கள், அப்படிப்பட்ட நபி. இரண்டு தலைப்பறைகளை பார்த்தோம், மூன்றாவது தலைப்பறையை பார்த்தோம். எங்களுடைய வீட்டில், நபியுடைய வீட்டில் அடுப்பறிப்பதற்கு எண்ணெய் கிடையாது, அப்படிப்பட்ட வறுமையில் வாழ்ந்தோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்ற பொழுது, என்னம்மா சாப்பாடு உங்களுடைய உணவு என்ன? அஸ்வதான், இரண்டு கரும் பொருட்கள், அத்தம்ருவல்மா, தண்ணீரும் ஈச்சம்பழமும் தான் எங்களுடைய சாப்பாடு. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நபியுடைய குடும்பத்தில் ஒரு பார்சல் அல்லது இந்த குடும்பத்துக்கு போதுமான ஒரு பார்சலை வைத்தேன் என்று சொன்ன மனைவியை பார்த்து சொன்னார்கள், நீ வைத்ததுதான் துனியாவுடையது அழியக்கூடியது. நீ கொடுத்ததுதான் எங்களுக்கு பேலன்ஸ், நீ எடுத்ததல்ல பேலன்ஸ், கொடுத்ததுதான் நமக்கு பேலன்ஸ் என்று சொன்னார்கள் என்றால் இப்படிப்பட்ட பரம்பரை தான் நாமும். இரு கண்ணியமனை பேசிக்கொண்டே போகலாம். தாராளத்தன்மை, பரோபகாரம். ஒருவர் வருகிறார், யார சொல்ல உடுப்பில்லை, ஆடை இல்லை. நவீன தெளிவாக ஆதி சொல்லியிருக்கிறார்கள், அசலுள்ள அமார் சிறந்த அமல்கள் பட்டியலை நவீனர்கள் போட்டிருக்கிறார்கள். அது ஒரு பட்டியலிலே வருகிறது. அசுலுள்ள அமால் என்ன தெரியுமா? ஒரு மூமினுடைய உள்ளத்தை மகிழ்விப்பது. சிறந்த அமல் அச்சண்டு படுத்திருக்கிறோம், உம்ரா என்று படுத்திருக்கிறோம், ஜியாத் என்று படுத்திருக்கிறோம். அந்தந்த இபாதத்தில் சிறந்தது, அதை அகலாக்க சிறந்தது. இது கண்ணியமானவர்களே, சிறந்த அமல் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை போடுவது. எப்படி சொன்னார்கள்? பசியாளியுடைய பசியை போக்குவது, அதே போன்று ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுப்பது, அதே போன்று ஏதோ ஒரு தேவையில் இருப்பவர், வீடு கட்ட தேவை, குமரகாரியம் தேவை, நோய் தேவை, ஏதாவது தேவை, தொழில் தேவை, மருந்து தேவை, கண்ணியமானவர்களே தளபாடங்கள் தேவை, இப்படியானவர்களுக்கு கொடுத்து உதவுவதுதான் சிறந்த அமல், அசல் அமல் என்று சொன்ன நபி செய்து காட்டினார்கள். வருகிறார், ஆடை இல்லையார சூழல்லா, உடுப்பதற்கு ஆடை தாருங்கள். நபியிடம் 10-15 ஆடைகளா, 20 ஆடைகளா? இல்லை. கீழங்கியை கட்டியிருந்த நபி அவர்கள் வேஷ்டியை வைத்து விட்டு ஜுப்பாவை கலட்டி கொடுத்து விட்டு வெறுமேனியோடு வீடு சென்றார்கள். இப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்து தான் நாம் கண்ணியமானவர்கள். எனவே தாராள தன்மை மிக தேவைப்படுகின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அது நமது பக்கத்து வீடாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அது சூரத்து சொந்தமாக இருக்கலாம், ஊர்வாசியில் இருக்கலாம். இறுதியாக ஒரு சில நிமிடங்கள் ரமலானை மையப்படுத்தி ஒரு சில விடயங்களை ஒரு நிமிடங்களில் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த தாராள தன்மையை நாம் பிரயோசனப்படுத்துவதற்குத்தான், வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ரமலான் மாத்திரம் அல்ல, ரமலான் ஒரு சந்தர்ப்பம். கனிமணி பலதரப்பட்டவர்கள் இருக்கிறோம், செல்வந்தர்கள் இருக்கிறோம், நடுத்தரமாக இருக்கிறோம், ஏழைகள் இருக்கிறோம், விதவைகள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய நிலைமை அனுசரிப்பதற்குத்தான் இந்த ரமலானை நாம் பண்பாட்டு ரீதியாக பயன்படுத்துவதற்கு இந்த ஊர், இந்த ஏரியா, நமது கட்டுப்பாட்டு நமது ஏரியாவுக்குள்ளே உள்ளவர்கள் அதை தாண்டி வெளியில் வசதி இருக்கிறதா செய்ய முடியும். வருகின்ற ரமலானில் எந்த ஏழை குடும்பமும் சகர் சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல், இஃப்தாருக்கு வசதி இல்லாமல், எந்த ஏழைகளும் எந்த வீட்டிலும் கஷ்டமானவர்கள் இருக்கக்கூடாது என்ற வைராக்கியத்தை எடுப்போம். ஊர் ரீதியாக ஒன்றுபட்டு ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழே நிர்வாக அமைப்பில் இருக்கலாம், சங்கங்களினூடாக இருக்கலாம், நிறுவனங்களினூடாக இருக்கலாம். ஒரு கொதியை தயாரிப்போம், ஒரு கொதியை தயாரிப்போம். ஒரு குடும்பத்துக்கு சாதாரணமாக வசதி உள்ளவர்களுக்கு தேவைப்படாது, ஏழைகள், அனாதைகள், விதவைகளுக்கு ஒரு உணவு பொதியை, அவர்களுக்கு தேவையான பொதிகளை தயாரித்து அவர்களுக்கு விநியோகம் செய்வோம். இதைவிட ஒரு படி மேலாக நமது கண்ணியமானவர்களே, மிக அண்டிய ஒரு பிரதேசத்தில் கேள்விப்பட்டோம், கண்டோம், பார்த்தோம், உதவிகளை செய்திருப்போம். கொழும்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள், மிக சிரமப்பட்டிருக்கிறார்கள். நாட்டில் எந்த ஊரில் எந்த ஏரியாவிலே வெள்ளமா சுனாமியா முதலில் நிற்பவர்கள் அந்த திருவில் ஓட்டக்கூடிய, அந்த நாட்டாமை வேலை செய்யக்கூடிய, அந்த பேமெண்ட் வியாபாரம் செய்யக்கூடிய, அந்த கொலையாவாரிகளும் இடியப்பும் புட்டு சுட்டு விற்கக்கூடிய அந்த ஏழைகள் தான் கண்ணால் கண்டிருக்கிறோம். எந்த ஊரில் எந்த மூளை முடுக்கில் எந்த கஷ்டமா செல்வந்தர்கள் பணத்தை கொடுப்பார்கள், ஏழைகள் தன்னால் முடிந்து எடுத்துக்கொண்டு நாள் கணக்கை ஒதுக்கி வாரக்கணக்கிலே பணிவிடைக்காக இறங்கிய அந்த மக்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். நமக்கு ஒரு சோதனை, வெள்ளம் வற்றி விட்டது. வெள்ளத்துக்கு முன்னால் 30% தேவை தான் இருந்தது. வெள்ளத்துக்கு முன்னால் வற்ற முன்னர் 30% தேவை, இப்பொழுதுதான் 70-80% தேவை இருக்கிறது. ஒரு ஆடையை கூட மறுபாவனை கிடைக்க முடியாத கட்டம். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு கரண்டியை கூட பாதிக்க முடியாத கட்டத்தில் இருக்கிறோம், ஒரு கதிரை கூட எடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கிறது. வாகனங்கள், தளபாடங்கள், கண்ணியமானவர்களே, இதையும் நாம் நமது சிந்தனையில் கொள்வோம். நம்மால் முடியுமான உதவிகளை நிறுவன ரீதியாக தலைமைத்துவத்தில் ஒன்றுபட்டு தனிமையில் சென்று கொடுக்காமல் இணைந்து கொடுப்போம். இதை நாம் ஒரு கவனத்தில் வைத்துக் கொண்டு நமது தாராள தன்மையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்வோம். எனவே எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லிம்களாக தாராள தன்மை உள்ளவர்களை நம்மை மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உண்மையான முஸ்லீம் யாரோ அப்படியான முஸ்லீமாக நம்மை மாற்றுவாயாக, யாரோ மற்றவருடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்க வைப்பாயாக, மற்றவருடைய கஷ்ட துன்பங்களை போக்குவதற்கு நமக்கு தொகுப்பு செய்வாயாக, நமது பொருளாதாரத்தை அதற்கு பாவிப்பதற்கு நமது மனசை தருவாயாக, நம்ம நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய தாராள மனசை தருவாயாக, யாரை நம்மை இப்படிப்பட்ட சோதனை விட்டு பாதுகாப்பாயாக, சிரமங்களை விட்டு பாதுகாப்பாயாக, யார் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கஷ்டப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய சகல தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பாயாக, அவர்கள் இழந்ததை விட பன்மடங்கு சிறந்ததை கொடுப்பாயாக, யார் யாரெல்லாம் ஊழியங்களிலே பணிவிடைகளிலே உதவிகளிலே ஒத்தாசைகளிலே நிவாரண பணிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ பழக்க செய்வாயாக, அவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக, நோயற்ற வாழ்க்கையை கொடுப்பாயாக, அவருடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வாயாக, அவர்கள் இப்படியான கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக, அவருடைய தேவைகளுக்கு நீயே போதுமாக களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.